అత్యంతశీతలం అతంద్రయతు క్షణార్థం అస్తోక విభ్రమమనంగ విలాసకందం అల్పస్మితాదృతం అపారకృపాప్రవాహం అక్షిప్రరోహమచిరాత్ మయికామకోటి. இந்த ஸ்லோகம் சொல்றதுக்கே ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஸ்லோகம். அத்தியந்த சீதலம் அதந்திரய துக்ஷணார்த்தம் அஸ்தோக விப்ரமம் அனங்க விலாசகந்தம் அல்பஸ்மிதாதிருதம் அபார கிருபா பிரவாகம். சுவாமிகள் சொல்வார், இந்த மூக்க பஞ்சத்துக்கும் மற்ற ஸ்லோகங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, திரும்ப 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 காமாட்சியுடைய கருணையை பேசுகிற ஒரு ஸ்தோத்திரம் இது. காமாட்சியுடைய கருணை என்ற மான் உலாவும் ஒரு நந்தவனம் அப்படிம்பர் காமாட்சியுடைய கட்டாட்சத்தை. கிருபை என்ற பெண் நடமாடும் மேடை காமாட்சியுடைய கட்டாட்சம். காமாட்சியுடைய கருணையின் திறத்தை வியந்து போற்றி புகழ்ந்து பேசுகிற ஒரு ஸ்தோத்திரம் இந்த மூக்கவஞ்சதி. அபார கிருபா பிரவாகம் அப்படின்னு சுவாமிகள் நிறைய வாட்டி இதை சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவார். அபார கிருபா பிரவாகம் அக்ஷிப்ரரோகம் அச்சிராத் மயிகாம கோட்டி. அத்தியந்த சீதளம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும்போது குளிர்ச்சியாயிடுது. மிக மிக குளிர்ந்ததும் காமாட்சியுடைய கட்டாட்சம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. பெரியவா முன்னாடி போய் நின்று அந்த கட்டாட்சம் மேலே பட்டுடுத்துனா உடம்பே குளிர்ந்துடும், மனசு குளிர்ந்துடும். அந்த மாதிரி காமாட்சி கட்டாட்சம் ரொம்ப தாப சாந்தியை கொடுக்கறது. அஸ்தோக விப்ரமம் அப்படின்னா ரொம்ப அழகானதும். அனங்க விலாச கந்தம், மன்மத விலாசம், மன்மதனுடைய சக்திக்கு ஒரு கந்தம் போல சோர்ஸ் போல இருக்குது. காமாட்சியை கட்டாட்சம் தான் மன்மதனுக்கு சக்தி கொடுக்கறது. அந்த பார்வையே பரமேஸ்வரனுக்கு ஆசையை தூண்டுறது. அப்படி அனங்க விலாச கந்தம் அல்பஸ்மிதாதிருதம். அல்பஸ்மிதம்னா மந்தஸ்மிதம், மந்தஸ்மிதத்தோடு கூடியதுமான அபார கிருபா பிரவாகம், கரையில்லாத கருணா பிரவாகத்தோடு கூடியதுமான அந்த அக்ஷிப்ரரோகம் உன்னுடைய கட்டாட்சம் அச்சிராத் வெகு விரைவில் மயி என்னிடத்தில் க்ஷணார்த்தம் அதந்திரயத்து ஒரு அரக்ஷணமாவது என் மேலே களைப்பாரட்டும், அதாவது என் மேலே உன்னுடைய கட்டாட்சம் படட்டும். இந்த அபார கிருபா பிரவாகம் அப்படிங்கிறது சுவாமி சொல்கிறார், ஒரு மழை போல காமாட்சியுடைய கட்டாட்சம் எப்பவும் கொட்டின்ருக்கு. நம்ம மேலே படாமல் நம்ம தான் ஈகோவை வச்சு கொடையாக பிடிச்சி தடுத்துடுறோம், அதை விட்டுட்டோம்னா நம்ம அந்த கருணையை உணரலாம் அப்படின்னு சொல்வார். மகான்கள் எல்லாருமே அந்த மாதிரி சொல்லியிருக்கா. ரமண பகவான்கிட்ட போய் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா அனுகிரகம் எப்போவுமே இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்முடைய ஈகோ தான் குறுக்க நிற்கிறது, அது போகிறது காமாட்சி கட்டாட்சம் தான் அனுகிரகம் பண்ணணும். ராமாயணத்தில் சீதாதேவி ராமர் எப்படி இருக்கார் அப்படின்னு ஹனுமான்ட்ட கேட்கும்போது, தர்மாபதேஷாத் தியஜதஸ்சராஜ்யம் மாம் சாப்பியரண்யம் நயதா பதாதிம் நாசீத்வியதா யஸ்யநபீர்ன சோகா கச்சித் சதைரியம் ஹிருதயே கரோதி அப்படின்னு கேட்குறா. தர்மாபதேஷாத் தியஜதஸ்சராஜ்யம், தர்மத்தின் பொருட்டு ராஜ்யத்தை உதறி தள்ளினவரும் மாம்சாப்பி அரண்யம் நயதா பதாதி, நடத்தி என்ன காட்டுக்கு கூட அழைச்சி கொண்டு வந்தவரும். ஒரு நாளும் ராமர் அதை பொறுக்க மாட்டார். சீதாதேவி நடந்து காட்டில் கூட வருதுங்கிறது ரொம்ப ஒரு அவருக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் ராஜ்யத்தை இழந்ததையோ இந்த மாதிரி மனைவியை நடத்தி காட்டு கூட்டின்னு வரோங்கிறதையோ நினச்சி அவர் ஒரு நாளும் வருத்தப்படலை. நாசீத் யதா யஸ்யநபீர் நோகா, அதை குறித்து அவர் எந்த சோகமும் பயமும் அடையலையோ. அப்பேற்பட்ட ராமர் கச்சித் சதைரியம் ஹிருதயே கரோதி, அந்த தைரியத்தை இன்னும் விடாமல் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறா சீதை. சுவாமி இந்த இடத்துல சொல்வார், ஈகோ இல்லாமல் இருந்தால் தான் மேலும் மேலும் கஷ்டம் வரும்போது நம்மால் தைரியத்தை விடாமல் இருக்க முடியும். நான் அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தேன், எல்லா ஜனங்களுக்கும் என்ன பிடிச்சது, அவ்வளோ படிச்சிருக்கேன், அவ்வளோ அப்பாவுக்கு சுசூஷை பண்ணிக்கேன் அப்படின்லாம் ராமர் நினச்சார்னா, அந்த மாதிரி மேலும் மேலும் துக்கம் வரும்போது மனம் தளர்ந்து போயிடும். ஏதோ ஈஸ்வராஜ்யா இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு தன்னை பற்றி பெரியவனாக நினைக்காதனால தான் அவர் இத்தனை கஷ்டத்தையும் பொறுத்துண்டார். அதே மாதிரி சீத்தை கிட்ட ஹனுமார், இவ படுற துக்கத்தை பார்த்து நான் ஒன்று தூக்கின் போய் ராமர்கிட்ட சேர்த்துடுறேன் அப்படின்னு சொன்னபோது சீதா இல்லை, ராமருக்கு பிரியமானது தான் பண்ணணும், ராவணன் என்னை தூக்கின் வந்தான், அந்த மாதிரி நீ என்னை தூக்கின் போகிறதுங்கிறது ராமருடைய புகழுக்கு குறைவு. அவர் வந்து ஜெயிச்சு அவருடைய வீரத்தை நிலைநாட்டி ராவண வதம் பண்ணி என்னை எடுத்து போனாதான் அவருடைய புகழ், அதுதான் அவருக்கு பெருமை சேர்க்கும். அதனால் நீ தூக்கின் போகிறதுங்கிறது சரியில்லைப்பா. சமே ஹரிஷ்ரேஷ்ட சலக்ஷ்மணம் பதிம் சயூதபம் க்ஷிப்ரமிகோபபாதயா சிராய ராமம் பிரதிஷோக கர்ஷிதாம் குருஷ்வமாம் வானரமுக்கிய ஹர்ஷிதாம் அப்படின்னு நான் தவிச்சுருக்கேன் ராமருக்காக, எப்படியாவது அவளை சீக்கிரம் அழிச்சின் வா ராமலக்ஷ்மணாவை அப்படின்னு கேட்குறா சீதா. அந்த மாதிரி தனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இல்லாமல் ராமருக்கு எதுவோ ராமருடைய பெருமைக்கு இழுக்கு வராமல் பண்ணணும் காரியங்கள் அப்படின்னு அவளும் அவ்வளோ ஈகோ இல்லாமல் இருக்கா. அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் கூட ஒரு சொல்யூஷன் கொடுத்தா கூட சீதை ராமருக்கு திருப்தியாக நடந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கா. மகாபிரிவா 1957 சென்னைக்கு வந்தா, 1.5 வருஷம் இருந்தா. 58 பிரிவா பட்டணத்தை விட்டு கிளம்புறான். அப்போ ஒரு பிரிவு உபச்சாரம் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறான். ரொம்ப அழகாக பேசி கிவா ஜெகநாதன் சொல்கிறார், ராமரோட கூட பிறக்கலையேன்னு ஒரு குறை இருந்தது, கிருஷ்ணனோட இல்லையே, நாயன்மார்களோட கூட வாழலையே, பட்டினத்தார் மாதிரி மகான்களை பார்க்கலையே அப்படின்லாம் ஒரு குறை இருந்தது. அந்த எல்லா குறையும் இன்றைக்கி பெரியவாளோட நம்ம பிறந்திருக்கோம், பெரியவாளை தரிசனம் பண்ணோம், பெரியவாளை வாக்கு கேட்டோம் அப்படிங்கிறதுல அந்த குறை போயிடுது அப்படின்னு பேசுகிறார். ராஜாஜி பேசுகிறார். அப்படி பல பேர் பேசி முடித்தோடனே பெரியவா ஏற்புரை, அந்த 1:30 கேசட் இருக்குது, அதை கேட்டால் கஞ்சலம் விடாமல் இருக்கவே முடியாது. பெரியவா சொல்கிறா, எல்லாரும் என்ன இந்துவன் சந்திரன்னு புகழ்ந்து பேசினா, ரொம்ப நான் என்னை பார்த்துண்டா இந்த 1.5 வருஷத்தில், 10 நாள் விசிட் டு சென்னை அப்படின்னு கூட ஹிண்டுல போட்டா வந்தபோது நான் இங்கே இருந்துட்டுருந்தேன், ஜனங்கள்லாம் இங்கே பண்டிதர்கள்லாம் இருக்கலை, அவெல்லாம் பேசி கேட்டு ஏதாவது நிறைய சந்தேகங்கள் தெளிவுபடுத்திக்கிறதுக்கு எனக்கு இது ரொம்ப சௌரியமாக இருந்தது. இந்த பட்டணவாசம் நான் முதல்ல பட்டணங்களுக்கு வரதில்லைன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தேன், யாராவது வந்து கேட்டால் நீங்கள் குடும்பம் வச்சுக்கோங்கோ பஞ்சம் வச்சு கட்டிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அவள் ஒன்றும் மாறலான்னா கேட்டுகிட்டே இருந்தா, சரி நமக்கு எது பிடிவாதன்னு வந்துட்டேன். வந்த இடத்துல இவ்வளோ நாள் இருந்தேன், எனக்கு ரொம்ப சௌரியம் பண்ணி கொடுத்து நல்லா பூஜையெல்லாம் இவ்வளோ ஜனங்கள் வந்து பார்த்து எனக்கு உங்களெலாம் ரொம்ப திருப்தி. எல்லாரும் இந்த பேசினவா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல, ஆனால் எல்லாரும் ஒரு விஷயம் சொன்னால், இனிமேலாவது பெரியவா சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு நடக்கணும் அப்படின்னு ஒன்று சொன்னால், இத்தனை நாள் நான் அங்கே இருந்து நான் தர்மசாஸ்திரங்களில் இருக்கிறதெல்லாம் சொன்னேன், இப்போ நான் சொன்னதை நீங்கள் கேட்டு நடந்தால் நான் அண்ணன்ட்ட போனோடனே அதெல்லாம் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லாமல் நான் போன பிள்ளை தான் நீங்கள் நான் சொல்லதை தான் கேட்டு நடத்த போகிறேன் அப்படின்னு நான் நினச்சேன்னா எனக்கு பட்ஜெட் பிளானிங்லாம் தெரியாதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி உட்காந்து லெக்சர் பண்ணி ஜனங்களை மகான்கள் மாற்றினதா சரித்திரத்தில் இல்லை. இந்த உபன்யாசங்கள்லாம் ஒரு தற்கால சாந்தி தான், நிஜமாகவே ஜனங்களை மாற்றணும்னா அதுக்கு ஆத்மசக்தின்னு ஒன்று வேணும். அந்த ஆத்மசக்தி எனக்கு வந்துடுத்துனா, நீங்களாம் என்னோடய சிஷ்யர்கள், என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கேன், அதனால் உங்களுக்கெல்லாமும் அந்த நான் எந்த ரிஷிகள் சொன்ன சாஸ்திர வழியில் இருக்கேன்னு இருக்கணும்னு சொல்கிறேனோ அது தானாக நீங்கள் அந்த வழிக்கு வந்துடுவேன். எனக்கு அதில் நம்பிக்கை வந்து நான் அதை நடத்தி காமிச்சு, மேலும் காமாட்சி அனுகிறதுனால நான் என்னை தூய்மைப்படுத்திட்டு எனக்கு அந்த ஆத்மசக்தி வந்துடுத்துனா நீங்களாம் தானாக மாறிடுவேன். அதனால் பெரியவா சொன்னதை கேட்கலையே, நான் ஏதாவது கண்டிஷன் போட்டிருந்தாலும் சரி நான் சொன்னதை கேட்கணும் அப்படின்னு அதெல்லாம் கூட வாபஸ் வாங்கிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்கள்கிட்ட திருப்தி, இந்த ஒரு குறையை நீங்கள் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. என்ன ஒரு கருணை! எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த அத்தியந்த சீதளம் அல்ல அபார கிருபா பிரவாகம்ங்கிறது பெரியவாவோட இந்த ப்ராமிஸ் தான். அவள் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா, என்கிட்ட நீங்கள் பக்தி பண்ணால் எந்த நல்ல வழியில் நீங்கள் இருக்கிறோமோ அதுக்கு நான் பொறுப்பு, என்னோட ஆத்மசக்தியை நான் விருத்தி பண்ணிக்கிறதுக்கு என்ன தபஸ் பண்ணுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு பெரியவா சொல்லிக்கா. பெரியவா அன்னைக்கு முடிக்கும்போது, நான் இந்த 1.5 வருஷமாக பேசினதெல்லாம் நீங்கள் மனசில் அலசி பாருங்கோ, தர்மசாஸ்திரங்களில் ரிஷிகள் சொன்னதெல்லாம் நமக்கு க்ஷேமந்தானா அப்படின்னு அதை மனசில் சிந்தனை பண்ணி பாருங்கோ, அந்த காரியம் நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறார். சார் புக்லேயும் அதைத்தான் அவர் வந்து விவேகி, சிறந்த விவேகி, தெய்வ விவேகி, சாது அப்படின்லாம் போட்டு வாழ்க்கையினுடைய பயனை உணர்ந்து வாழ்பவர்கள் அவ என்ன பண்ணுறா, எப்படி நடந்துப்பா அப்படின்னு நம்மளுடைய மனசில் அந்த தர்மசாஸ்திரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய மேலான நன்மைக்காக ரிஷிகள் சொன்னது அப்படிங்கிறத நமக்கு புரிகிற பாஷையில் சார் சொல்கிறார். பிரிவான்கிட்டேருந்து அந்த ஆத்மசக்தி ஒர்க் நம்ம மேலே ஒர்க் பண்ணுறத தடுக்காமல் இருக்கணும். அதுக்கு பெரிவாட்டை பணிவாக நம்ம ஹம்பிளாக பெரிவா சொன்னதெல்லாம் அதெல்லாம் ஒன்று இந்த காலத்துக்கு ஒத்து வராது அப்படின்னுலாம் நினைக்காம அவரே சொல்கிறார். பெரிவாட அந்த லெக்சரில் நான் சொல்கிற தர்மசாஸ்திரத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு அவ்வளோ கைண்டாக அவ்வளோ ப்ரக்மேட்டிக்காக தான் சொல்கிறான். பெரிவா வந்து உணர்ச்சி வசமாக சொல்லலை, ஆனால் கேட்குறவாளுக்கு அப்படி பொங்கி பொங்கி அழுக வரும். அந்த மாதிரி உருக்கமாக பேசியிருக்கா பெரிவா. தன் நான் குருன்னு உட்காந்துருக்கேன், அதனால் நான் தான் உங்களோட பொறுப்பு, உங்களோட நடத்தைக்கு பொறுப்பு, நீங்கள் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ கருணையாக அந்த வார்த்தைகள். அதனால் பெரிவாளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ஹம்பிளாக இருந்து பெரிவாளே என்னை வழி நடத்துங்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலே அந்த கருணை மழை நம்ம மேலே புழிஞ்சிடும் அப்படின்னு தோணித்து இந்த ஸ்லோகத்துக்கு அப்படி ஒரு அர்த்தமும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நம்முடைய குரு திருப்தியாக நடந்துட்டால் காமாட்சி கட்டாட்சம் கிடைக்கும், கருணை மழையில் நனைஞ்சு பேரானந்தத்தை அனுபவிக்கலாம். அத்தியந்த சீதலம் அதந்திரய துக்ஷணார்த்தம் அஸ்தோக விப்ரமம் அனங்க விலாசகந்தம் அல்பஸ்மிதாதிருதம் அபார கிருபா பிரவாகம் அபார கிருபா பிரவாகம் அக்ஷிப்ரோகமச்சிராத் மயிகாமகோட்டி நமஃபார்வதி பதயே ஹரஹர மகாதேவா.